بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்பொழுது ஓதிய திருவசனத்தின் ஊடாக விபச்சாரம் செய்தவர்களுடைய தண்டனைகளை பற்றி இங்கே அல்லாஹ் கதைத்திருக்கிறான். இதே ஆயத்தை மூன்றாவது வாரமாகவும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை, அதை மையமாக வைத்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். சென்ற வாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் பெண் பாலை இந்த இடத்தில் முற்படுத்தினான், ஜினா செய்த பெண் ஜினா செய்த ஆண் என்று சொல்லி ஜினாவுடைய தண்டனையை இருவருக்குமே சமமாக ஆக்கிவிட்டு, ஆனால் பெண் பாலை இந்த இடத்தில் ஏன் அல்லாஹ் முற்படுத்தினான் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒரு கொஞ்சம் அரைவாசியை பகுதியை பேசி சென்ற வாரத்துடைய வகுப்பை நாங்கள் நிறுத்தினோம். அதே இடத்திலிருந்து இந்த வாரத்தினுடைய வகுப்பையும் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஜினா என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான பாவம் உலகத்தில் தலைவிரித்திருக்கிறது, வீடுகளில் எல்லாம் பரவிவிட்டது. வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இழந்து விட்டோம். எப்பொழுது வெக்கம் இல்லாமல் போயிடுமோ அப்பொழுது ஈமானும் இல்லாமல் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகவும் அழகாக சுட்டிக்காட்டினார்கள். வெக்கமும் ஈமானும் ரெண்டும் ஒன்றே ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அல் ஹயாஉ குல்லுஹு மினல் ஈமான், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய வெக்கம் அவனுடைய ஈமான் உடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான பாவத்தை பற்றி விவரிக்கும் பொழுது பெண் பாலை ஏன் முற்படுத்தினான் என்று சொன்னால், பொதுவாக பெண்கள் இதற்கு பழி போவது, பெண்களுடைய நடவடிக்கைகள் இந்த பாவத்தில் பெரிய பங்கை எடுக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மையின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் பெண் பாலை முற்படுத்தியிருக்கிறான். நாம் சென்ற வாரம் அந்த அடிப்படையில் பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய உடையை பற்றி, ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், இதற்காக வேண்டி நாங்கள் ஆடை அணிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி பிஹி சௌஆதிக்கும் வரீஷா. சுப்ஹானல்லாஹ், ஆதமுடைய மக்களே, நாங்கள் உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய மானங்களை மறைத்து உங்களை அழகாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் ஆடைகளை உலகத்துக்கு இறக்கி இருக்கிறோம், ஆடைகளை தந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதாவது ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய ஆடையினுடைய நோக்கம் தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும், தன்னுடைய வெக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறருடைய காமத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆடையை நான் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஆடை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இறக்கி வைத்திருக்கிறான் என்ற உண்மையை குரானின் ஊடாக, குரானின் வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆடைகளை பற்றி உபதேசம் செய்யும் பொழுது, புத்திமதிகள் சொல்லும் பொழுது ஏராளமான புத்திமதிகளை சொன்னார்கள். அதில் கொண்டுதான் ஹஜ்ரத் உஸாமத் பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு நன்கொடையாக கொடுத்த ஒரு ஆடையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள். எங்கே நான் உனக்கு தந்த, உங்களுக்கு ஹதியாவாக நன்கொடையாக தந்த ஆடையை நீங்கள் உடுக்கவில்லையா, அதை தேய்த்து உடுத்திருக்கலாமே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உஸாமத் பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஃபகஸௌதுஹா யா ரசூலல்லாஹ், நான் அந்த உடுப்பை கசௌத்துஹா இம்ராஅத்தி, என்னுடைய அன்பு மனைவிக்கு நான் நன்கொடையாக கொடுத்து விட்டேன், அவளுக்கு அந்த உடுப்பை அணியும்படியாக பணித்து விட்டேன், அந்த பெண்ணுக்குரிய உடையாக அதை மாட்டிவிட்டேன் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு அதை எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை தேய்த்து உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அது பெண் உடுப்பதின் காரணமாக முர்ஹா ஃபல் யத்அஃபல் تجعل تحتها علاله அதாவது நீங்க அந்த உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்கோ அதை தேய்க்கும் பொழுது அதற்கு கீழே ஒரு பப்ளி அதாவது ஒரு புடவையை வைத்து தேய்க்கும்படியாக, நாங்கள் சொல்லுவோம் லைனின் போட்டு தேய்ப்பது என்பதாக, மேலே இருக்கக்கூடிய ஆடையை உடம்பில் வைத்தால் உடம்பு முழுக்க தெரியும், ஆனால் பொறுமதி வாய்ந்த ஒரு ஆடை, அந்த ஆடையினுடைய அழகு இருக்கிறது, அந்த ஆடை பொறுமதி வாய்ந்த ஆடை. அப்ப அந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், உள்ளே ஒரு லைனிங் போட்டு உடுப்பது எங்களுடைய வழக்கம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த உண்மை. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். இதற்காக வேண்டி லைனிங் போட சொன்னார்கள். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அகாஃபு அன் தஸிஃப ஹஜ்ம இஸாமிஹா, அந்த பெண் அப்படி உடுக்காமல் உள்ளுக்கு ஒரு லைனிங் போடாம அந்த பெண் சும்மா உடுப்பான் இருந்தால் அவளுடைய உடம்பினுடைய வடிவமைப்பு, அவளுடைய உடம்பினுடைய அசைவுகளுடைய அமைப்புகள் அனைத்தும் வெளியே அப்பட்டமாக விளங்கும் என்று சொல்லக்கூடிய உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த இடத்தில் உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்கள், நான் உடுக்கக்கூடிய ஆடைகள் எப்படி இருக்கிறது, எதற்காக வேண்டி நான் ஆடை அணிகிறேன், பிறருடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியா, அல்லது தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியா, அல்லது பிறருடைய மனோச்சையை தூண்டி விடுவதற்காக வேண்டியா? சுபஹானல்லாஹ், இது நான் உடுக்கக்கூடிய ஆடைகளில் மாத்திரமல்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடைகளில் கூட பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியபடியா. பெற்றோர்கள் எந்த குழந்தைகளுக்கு, அது பிறநாளைக்காக இருக்கலாம், அதை சும்மா இருக்கக்கூடிய தேவைகளுக்காக வேண்டி வாங்கக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், திருமண பந்தங்களுக்காக வேண்டி வாங்கக்கூடிய திருமணத்துக்காக வேண்டி வாங்கக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், இந்த ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மிக முக்கியமான அம்சம், இந்த காலத்தில் ஆடை என்று சொல்லக்கூடியது ஜினாவாக மாறிவிட்டது, ஜினா என்று சொன்னால் ஆடையாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய உலகத்தில் ஜினாவுக்கு மிக பெரிய ஒரு பெல்போர்டாகவும் ஜினாவுக்கு மிகப்பெரிய ஒரு அம்சமாகவும் இருக்கக்கூடியது நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள், அதனுடைய கவர்ச்சி, அதிலே இருக்கக்கூடிய கண் கவர்ச்சியும் இதற்கு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது என்பதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த விடயத்தில் மிகவும் ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய ஆடை தன்னுடைய உடம்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது என்பதாக. இதே போன்றுதான் இந்த முன்னும் பின்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண் உடுக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஆண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஆடையாக இருக்க வேண்டும். ஒரு பெண் உடுக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும், அது பெண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஆடையாக இருக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்களுடைய ஆடைகளை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல, அன்பான சகோதரர்களே, கிதாபுல் புகாரி ஷரீஃப தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அனைத்தையுமே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் தொகுக்கல்ல, எல்லா முஹத்திஸீங்களும் தொகுத்திருக்கிறாங்க. ஆனா அஸஹ்ஹு கிதாபின் பஅத கிதாபில்லாஹி தஹ்த அதீமிஸ் ஸமாவாத், இந்த வானத்துக்கு கீழே அல்லாஹுடைய வேதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வேதங்களில் இருக்கக்கூடிய கிதாபுகளில் ஹதீஸுடைய கிரந்தங்களில் அல்லாஹுடைய வேதத்துக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடித்திருக்கக்கூடியது புகாரி ஷரீப் என்று சொல்லக்கூடிய உண்மையை நாங்கள் விளங்கியிருக்கிறோம். அந்த புகாரி ஷரீஃபில் கிதாபுல் லிபாஸ் உடுப்பை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபுல் முத்தஷப்பிஹூன பின்-நிஸா, பெண்களுக்கு ஒப்பாகக்கூடியவர்கள், பெண்களுடைய ஆடையை போன்ற ஆடை அணியக்கூடியவர்கள், ஆண்களுடைய ஆடையை போன்ற ஆடை அணியக்கூடிய பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை இந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வராங்க. லஅனல்லாஹு அர்ரஜுல யல்பிசு லிப்ஸத்தல் மர்அ, ஒரு பெண்ணை அல்லாஹ் ஒரு ஆணுக்கு லானத்து செய்கிறான், ஒரு ஆணை சகித்துக் கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஆண் என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய ஆடையை போன்ற ஆடை அணியக்கூடியவன்,
பெண்களுக்கு சொந்தமான ஒரு வகையான ஆடை, அந்த ஆடையை இவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். பெண்களுக்கு சொந்தமான ஒரு வகையான வளையம், ஒரு வகையான காப்பு, ஒரு வகையான மோதிரம், ஒரு வகையான காதுப்பு, ஒரு வகையான மாலை, இவைகளை அணிந்து கொள்கிறார்கள். பெண்களுக்கு சொந்தமான ஒரு வகையான உடுப்பு இருக்கிறது, அவைகளை இவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இதே போல சொன்னார்கள், வல்மர் அட்ட, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் லானத்து செய்வானாக. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, நபியினுடைய லானத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபியினுடைய லானத்துக்கு பாத்தியமான மக்களாக தன்னை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நான் சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செய்திருக்கிறார்கள், சாகம் விட்டிருக்கிறார்கள், பதுவா செய்திருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட பெண், தல்விசு லிபுசத்தல் ரஜுல், ஆண்களுக்கு சொந்தமான ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை அந்த பெண் அணிந்து கொண்டிருக்கிறாள், அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்து கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை, என்ற உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஆண்கள் அணியக்கூடிய ஆடை, அது ஆண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஆடைகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை என்று சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆடை பெண்களுக்கு இருக்கிறது, அந்த ஆடையை பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மூணாவது இன்னும் ஒரு தலையங்கம் இருக்கிறது, ஒரு ஆண் ஒரு முஸ்லிமான மனிதன் உடுக்கக்கூடிய ஆடை எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஆடையாக இருக்க வேண்டும். அது முஸ்லீம்கள் தான் அந்த ஆடை அணுகிறார்கள். குஃபார்கள், மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள், அல்லது இஸ்லாத்துக்குள்ளே வரவேண்டி இருக்கக்கூடியவர்கள், இதுவரையில் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு போக்கு இருக்கிறது. அதில் சில ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், சில உடுப்பு இருக்கிறார்கள், அவருடைய கலாச்சாரத்தை சித்தரிக்கக்கூடிய, அவர்களுடைய மத கோட்பாடுகளை சித்தரிக்கக்கூடிய, அல்லது அவர்களுடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய அநாகரீகத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆடைகள் அவர்கள் அணுகிறார்கள். பெற்றோராகிய நாங்கள் அதை அணியாவிட்டாலும் கூட எங்களுடைய குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டித்திருக்கிறார்கள். ஒரு சஹாபியை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ அலைஹி தௌபைனி மஃதுபைன், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டாங்க, அவங்க ஒரு ஆடை அணிந்திருக்கிறாங்க, சாயம் போடப்பட்ட ஒரு ஆடை, எப்படிப்பட்ட ஆடை என்று தெரியாது, சாயம் போடப்பட்ட ஒரு ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டதும் சொன்னார்கள், இன்ன ஹாதா மின் சியாபில் குஃபார், இப்படி அணிவது இது குஃபார்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தில் வருவதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடியவர்கள் புதிய கொடுக்கக்கூடிய ஆடை, இந்த ஆடையை நீங்கள் அணிய வேண்டாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தடுத்திருக்கிறார்கள். குஃபார்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஆடை, அவர்கள் தான் இதை அணிவார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை தான் இது சித்தரிக்கும், இப்படிப்பட்ட ஆடைகளை கூட நாங்கள் அணியவும் கூடாது, எங்களுடைய குழந்தைகளுக்கு அணிவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்க அனைவருடைய ஒப்புகமைகளையும் எங்க அனைவர்களையும் நல்லவர்களை போன்று, அவர்களுடைய நல்லவர்கள் நாங்கள் இல்லா நல்லவர்களாக நாங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களை போன்று நடிக்கக்கூடிய, அவர்களை போன்று நடமாடக்கூடிய, அவர்களை போன்று ஆக்ஷன் பண்ணக்கூடிய நல்ல மக்களாக நம்மை குறைந்தபட்சம் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவராக இருப்பார். நான் சாலிஹீன்களை சார்ந்தவன் அல்ல, சாலிஹீன்களை போன்று நான் நடிக்க விரும்புகிறேன், சாலிஹீன்களை போலின்று என்னை ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன், அல்லாஹ் நிச்சயமாக என்னை சாலிஹீன்களுடன் சேர்த்தெழுப்பாக்குவான். நான் நல்லவனாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் தூய்மையாகத்தான் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலே தௌஹீத் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, ஆனால் எனக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகைகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாசிகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாலிவுட்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய கூடியவர்களும் உடுக்கக்கூடிய ஆடையை போன்ற ஆடை நான் உடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹவா எனக்கு இருக்கும் என்றிருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு இந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர், அந்த கூட்டத்துக்கு உரியவர் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு யதார்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் முடியுமான அளவு நம்மை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படிப்பட்ட ஆடையை விரும்பினார்கள், எப்படிப்பட்ட ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதை என்னுடைய ஆடையாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதை என்னுடைய ஆடையாக நான் மாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். இது ஆண்களை பொறுத்தவரையில். பெண்களை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களும் அவர்களுடைய குழந்தை ஃபாத்திமாவும் அவர்களுடைய குழந்தை ஜைனபும் அந்த காலத்திலே வாழ்ந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்தார்கள், இப்படிப்பட்ட ஆடைகளை எங்களுடைய ஆடைகளாக மாற்றிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரால் மாடல் என்று சொல்லக்கூடிய மக்கள், அதாவது ஹாலிவுட் இருக்கக்கூடியவர்களும் படத்தில் வரக்கூடிய நடிகைகளும் எப்படிப்பட்ட ஆடைகள் அணிகிறார்களோ இந்த ஆடைகளை நாங்கள் அணிந்தால் நாங்கள் நடிக்கல்ல, நாங்கள் நடிகைகள் அல்ல, நாங்கள் தாசிகள் அல்ல, ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிவிட்டோம். அல்லாஹ் நிச்சயமாக அந்த கூட்டத்தோட சேர்த்துத்தான் எங்களை எழுப்பாற்றுவான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஆடைகளை எப்பொழுதுமே நல்லோருடைய ஆடையுடன் ஒப்பு போகக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளையை உடுக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்களை பொறுத்தவரையில் வெள்ளை உடை, வெள்ளையான நிறத்து வெள்ளை உடை அணியக்கூடிய பழக்கம். வக்கஃபினு பிஹா மௌத்தாக்கும், ஒரு கஃன் செய்யும் பொழுது வெள்ளை புடவைத்தான் இல்லை, அது கருப்பாலையும் கஃன் செய்யலாம், சிவப்பாலையும் கஃன் செய்யலாம், ஆனால் வெள்ளையை கொண்டு கஃன் செய்யுங்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு சுன்னாவை, ஒரு அழகான நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி வெள்ளையாக இருக்குமோ அவனுடைய ஆடையும் அதே போன்று வெள்ளையாக இருக்கும். பால் போன்ற வெள்ளையான உள்ளம், பால் போன்ற வெள்ளையான ஆடை, அகமும் வெள்ளை புறமும் வெள்ளை. அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இப்படி எல்லாம் ஒரு பெண்ணுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் தன்னை அலங்கரிப்பதாக இருந்தால் அவருக்கு மனம் பூசலாமா, இப்படியான தலையங்கங்கள் எல்லாம் மார்க்கம் ஏராளம் கதைத்திருக்கிறது. ஏன் காரணம் என்று சொன்னால், மனிதனுடைய வெளித்தோட்டம் கண் இருக்கிறதே, கண் ஜினா செய்வதற்கு ஒரு பெண்ணுடைய வெளித்தோட்டம் தான் அடிப்படையான காரணமாக இருக்கும். ஒரு பெண்ணுடைய வெளித்தோட்டத்தை வைத்துத்தான் மக்கள் அவரின் பக்கமாக கவர்ச்சி அடைவார்கள், அவளின் பக்கமாக போய் சேருவார்கள். இதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய ஆடையை பற்றி இந்த அளவு காலமாக கதைத்திருக்கிறார்கள், இந்த அளவு காலமாக பேசியிருக்கிறார்கள். எனவே சொல்ல வேண்டிய புத்திமதிகளை நான் என்னால் முடியுமான அளவு நான் எனக்கும் சொல்லிக் கொண்டு விட்டேன், உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உண்மைகளை விளங்கி விட்டோம், உண்மைகளை அறிந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், لكل أفاك عتيم يسمع آيات الله تطلع عليه ثم يصر مستكبرا كأن لم يسمعها. الله قرآن لسران ويل ناسم داغتم ركوتتك நாசமுண்டாகட்டும் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, அதை அவங்க செவிசாய்க்கிறாங்க, அது அவங்க கேட்கிறாங்க, உண்மைகள் புரிகிறது. இப்படி உடுக்கிற உடை இந்த கூட்டத்துடைய உடை, இது இஸ்லாமியர்களுடைய ஆடை அல்ல, இதை நன்றாக புரிந்து கொள்றாங்க, நன்றாக விளங்கிக் கொள்றாங்க. ஆனாலும் கூட சுன்னுமுஸ்தக்பிரன், பெருமை அளித்தவனாக, இதை விட்டு எப்படி வெளியே வாரது, இது எங்க கலாச்சாரம் இல்லையா, இதுக்குத்தானே நாங்கள் பழகிட்டோம், இது எங்களுடைய ஹேபிட், நாங்கள் இதுக்குத்தான் இதை செய்யறோம் என்று சொல்லி அதில் அவங்க பிடிவாதமாக அதில் இசராறு செய்யறாங்க, அதிலே தான் இருப்பாங்க என்று இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் கல்லம் யஸ்மஹா. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இதுக்கு முன்னால காது கொடுத்து கேட்கல, அல்லாஹுடைய நபியினுடைய ஹதீஸ்களை காது கொடுத்து கேட்கல, கேட்காதவனை போல தன்னை அந்த பாவத்தை பாவத்தில் அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க, நிரந்தரமாக்கிக் கொள்றாங்க என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட மக்களுக்கு வயல் நாசம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மக்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அலீம் நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களை காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய சுபச்செய்தி அல்ல, என்று சொல்லக்கூடிய நன்மாராயத்தை அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எங்களை பார்த்தே பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, கல்யாணத்தில் எப்படி உடுக்க வேண்டும், மகளுடைய ஹோம் கமிங் எப்படி உடுக்க வேண்டும், மகளை எப்படி உடுப்பாட்டி ஸ்டாது உட்கார வைக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மைகள் எல்லாம் ஓரளவு பேசியிருக்கிறோம், ஓரளவு விளங்கி இருக்கிறோம். எங்களுடைய ஆடைகளையும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தையும் இஸ்லாத்தினுடைய பண்பாட்டையும் சித்தரிக்கக்கூடிய ஆடையாக எங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வது நம்முடைய மிகப்பெரிய கடமை என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ஜினாவுடைய சட்டத்தில் மிக முக்கியமானது தான், ஜினாவில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஹத்தடிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கட்டத்தில் ஹத் என்று சொல்லக்கூடியது, தண்டம் சொல்லக்கூடியது, அவர்களுக்கு கசையடியாக அடிக்கப்பட வேண்டும். இதில் ஹதீஸும் குரானும் மிக தெளிவான அழகான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 100 கசையடிகள் என்று சொல்லக்கூடிய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் என்ன இருந்துச்சு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்துச்சு யாராவது ஒரு பெண் ஜினாவில் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள சிறை பிடிக்க வேண்டும், வீட்டை விட்டு வெளியனுப்ப முடியாது. நிசாய்க்கும் உங்கள எந்த ஒரு பெண்ணாவது ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தில் ஈடுபட்டு அந்த பாவம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், இவள் ஜினா செய்து விட்டால், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் என்று சொல்லி அது ப்ரூஃப் ஆக்கப்பட்டு விட்டால், அவருடைய பாவத்துக்கு 4 சாட்சிகளும் சாட்சி சொல்லிட்டாங்க, 4 பேரும் கண்ணால நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவர்களும் இதை சொன்னாங்க என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் சாட்சி சொன்னால் இவர்களை வீடுகளில் சிறைப்பிடித்து விடுங்கள். எவ்வளவு காலம் என்று சொன்னா 4 மாசம், 10 நாள் அல்ல, 3 மாசம் அல்ல, 2 குரு அல்ல, ஹத்தாய தவஃபாஹுன்னல் மௌத், இவர்களுக்கு மௌத்து நேரிடும் வரைக்கும், இவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் வீட்டுக்குள்ளே சிறைபிடிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லது அவ் யஜ்அல் அல்லாஹு லஹுன்ன சபீலா, இவர்களுடைய சட்டத்தில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வரும் வரைக்கும், இவர்களுடைய சட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு லேசான ஒரு வலியை இவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் இவர்களை நீங்கள் சிறைப்பிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் ஜினா செய்தவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை. ஒரு பெண் ஜினா செய்து விட்டால் அந்த பெண் சிறை பிடிக்கப்பட வேண்டும், அந்த பெண்ணை வெளியே விடமாட்டோம், அந்த பெண்ணை ஒரு சிறை கைதியாக ஹவுஸ் அரஸ்டில் அப்படியே வச்சிடுவோம். இதுதான் ஆரம்பத்திலிருந்த சட்டம். இந்த சட்டம் பிற்காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் நாஸக் மன்சூக் என்று சொல்லக்கூடிய மாற்று அமைக்கக்கூடியது, மாற்றி அமைக்கப்பட்டது, மாற்றப்பட்ட ஆயத்துகளும் இருக்கிறது, மாற்றி அமைத்த ஆயத்துகளும் இருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், மதுவை எடுத்துக்கொண்டால் மது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் 4 வகையான ஆயத்துகளை இறக்கினான். ஒரு ஆயத்து அல்லாஹ் இறக்கினான், தொழிலைக்கு போகும் பொழுது நீங்கள் குடிக்க வேண்டாம், தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம், நீங்கள் மது போதையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையின் பக்கமாக வர வேண்டாம், தொழுகையை அந்த கட்டத்தில் தொழக்கூடாது, அந்த கட்டத்தில் நீங்கள் தொழுவது கூடாது, எனவே நீங்கள் மது அருந்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இறக்கிய சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க, அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் மதுவினுடைய விஷயத்தில் ஒரு சட்டத்தை எங்களுக்கு தருவாயாக. அது இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம், மிச்சம் நலவிருக்கிறது, கொஞ்சம் நலவிருக்கிறது, மிச்சம் கெடுதி இருக்கிறது, இன்னும் ஒரு ஆயத்தில் தொலைக்குள்ள குறிக்க வேண்டாம், மற்ற நேரத்தில் பிரச்சனை இல்லை என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் மாறிக்கொண்டிருக்குது. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, மதுவுடைய விஷயத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தருவாயாக என்று துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில் இடத்துல தான் குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது என்று சொல்லக்கூடியது ஷைத்தானுடைய தீங்குகள், ஷைத்தானுடைய செயல்கள் இருந்து ஒரு தேங்கு, ஒரு செயல். எனவே பலா தீங்கு மதுவை அருந்த வேண்டாம், மதுவின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடக்கி வைத்தான். இதே போன்று தான் ஆரம்பத்தில் ஜினா செய்தவர்களுக்கு இருந்த சட்டம் என்ன சொன்னால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும், ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் பின்னால் மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது என்று சொன்னால், ஜினா செய்தவர்கள், ஜினாவில் ஈடுபட்டவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, சந்ததி சந்ததியாக பாதுகாப்பானாக, ஜினாவுடைய கொடூரத்தை விட்டு வந்தால் பாதுகாப்பானாக. ஏனென்று சொன்னால் ஜினா என்று சொல்லக்கூடியது ஒரு மிகவும் அசிங்கமான அசிங்கமான ஒரு பாவம். ஏனென்று சொன்னால் சில வளமாக்க சொல்லுகிறார்கள், குஃபார்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஜினாவில் ஈடுபட மாட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். நூ அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள் காஃபிர்களாக இருந்திருக்கிறார்கள். மரப அல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரூ இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத். ஒரு லூத் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள் காஃபிர்களாக பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் ஹிதாயத்து நசீபாகவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த ரெண்டு பேரும் காஃபிர்களாக இருந்தார்கள். வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரூ இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத் கானதா தஹ்த அபதைனி மின் என்ற ரெண்டு நண்பர், ரெண்டு அல்லாஹுக்கு மிக விருப்பமான, அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ரெண்டு அடியார்களுடைய பராமரிப்பின் கீழ் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த ரெண்டு பேரும் காஃபிர்களாக மௌத்தாகிவிட்டார்கள். அந்த ரெண்டு பேருக்கும் ஹிதாயத்து நசீபாகவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த ரெண்டு பேரும் அந்த நபியினுடைய ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆயத்துக்கு கீழே இமாம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு தஃப்ஸீர் சொல்றாங்க, மா பவத் இம்ராஅத்து நபியின் கத், எந்த ஒரு நபியினுடைய மனைவியும் விபச்சாரியாக இருக்கவில்லை, ஆனால் காஃபிராவாக இருந்திருக்கிறாள், காஃபிராக இருந்திருக்கிறாள், விபச்சாரியாக இருக்கவில்லை என்று சொல்ல, கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா ஸாலிஹை ஃபகானதாஹுமா. அந்த ரெண்டு பேரும் அந்த நூ லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹியானத்து செய்தார்கள். என்ன ஹியானத்து சொன்னால், தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையை விளங்கியும் அதை மறுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, குஃபுர்ல இருந்தார்கள், ஆனால் மா பவத் இம்ராஅத்து நபியின் கத், எந்த ஒரு நபியினுடைய மனைவியும் ஜினாவில விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று சொல்லக்கூடிய உண்மையை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜினா என்று சொல்லக்கூடியது அவ்வளவு அசிங்கமான ஒரு மோசமான ஒரு பாவம். அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளைவை பற்றி அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் குறிப்பிடும் போது சொல்றாங்க, ஒரு பெண் ஜினா செய்து விட்டால், ஒரு பெண் ஜினா செய்து விட்டால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன, எப்படிப்பட்ட விபரீதங்கள் எல்லாம் அந்த ஜினாவுக்கு பின்னால் தொங்கி நிற்கிறது, ஜினாவோட சேர்ந்து இருக்கிறது. ஃபஇன்னல் மர்அத இதா ஸனத், ஒரு பெண் ஜினாவில் ஈடுபட்டு விட்டால் அந்த குடும்பத்துக்கு ரோஷத்தை கொண்டு சேர்த்துடுவாள், அந்த குடும்பத்தை மற்ற அதாவது சொசைட்டிக்கு முன்னால, சமூகத்துக்கு முன்னால தலை குனிய வைத்து விடுவாள். அந்த குடும்பத்தில் அவளுக்கு பிறந்த, ஹலாலாக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கெட்ட பெயரை சூட்டி விடுவாள், கெட்ட பெயர் சூட்டுவதற்கு காரணமாக இருப்பாள் என்று சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இன் ஹமலத், அந்த ஜினாவின் மூலமாக, அந்த விபச்சாரத்தின் மூலமாக அவளுக்கு கர்ப்பம் தரித்து விட்டா உண்டோ என்ன செய்யணும், உண்டோ அவள் பேய்த்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொலை செய்ய வேண்டும், கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொலை செய்ய வேண்டும். அப்ப ஜினாவும் செய்துவிட்டால் கொலையாளியாகவும் மாறிவிட்டால், கரு தரித்து விட்டது, இப்ப ஒரு டேப்லெட்ஸை குடிக்க வேண்டும், அந்த கருவை கலைக்க வேண்டும், அந்த ரத்தம் வெளியே கொட்ட வேண்டும், நான் சுத்தமாகி விட்டேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நீ ஜினாவையும் கொலையையும் ஒன்று சேர்த்து விட்டாய், லா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். ஜினாவில் ஈடுபட்டீங்க, கணவனுக்கு தெரியாம கரு தரித்து விட்டது, அல்லது கரு தரிக்காம ஒரு டேப்லெட்ஸை பாவித்துக் கொண்டுதான் நீங்க ஜினாவில் ஈடுபட்டாலும் கூட அதுவும் கொலையாகத்தான் இருக்கும். கொலைக்கு நீங்கள் அத்திவாரம் விட்டுக் கொண்டுதான் நீங்க என்ன செய்றீங்க, பாவத்தை செய்றீங்க. இமாம் இப்னு கய்யிம் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ அப்படி செஞ்சிட்டால் ஜமஅதி பைன ஸினா வல் கத்ல், ஜினாவுக்கும் கத்லுக்கும் இடையில, ஜினாவுக்கும் கொலைக்கும் இடையில நீ சேர்த்து விட்டாய், நீ ஒரு பாவத்தை நடத்தாட்டி முடித்து விட்டாய். உன்னுடைய கருவை அப்படியே நீ தரித்து விட்டாய், உன்னுடைய கணவனின் மூலமாக உன்னுடைய கருவுல தரித்த குழந்தை அல்ல, வேறொருவரின் மூலமாக தரித்த ஒரு குழந்தைய உன்னுடைய வயிற்றில் நீ அப்படியே சுமந்திருக்கிறாய், நீ தரித்திருக்கு, நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், 9 மாசமாக பாதுகாத்திருக்கிறாய். இப்ப அந்த புள்ள கிடைக்குது, உன்னை மாப்பிள்ள நினைக்கிறாரு, இது எனக்கு கிடைச்ச புள்ள, இது ஏண்ட புள்ள, அந்த புள்ளைய முத்தமிடுறாரு, அந்த புள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறாரு. இப்ப என்ன தெரியுமா நடக்கிறாய், ஞாபகத்தில் வச்சுக்கொள் அன்பான சகோதரியே, ஞாபகத்தில் வைத்துக்கொள் அன்பான தாயே, உன்னுடைய குடும்பத்துள்ளுக்கு ஒரு மகரம் இல்லாத ஒரு புள்ளைய குழந்தை வைத்து விட்டாய், ஒரு அஜ்னபியத்தான் ஒரு குழந்தைய குழந்தை வீட்டுக்குள்ள வைத்து விட்டாய், அந்த குழந்தைக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த குழந்தைக்கும் உனக்கு ஹலாலாக பிறந்த ஏனைய குழந்தைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அப்படிப்பட்ட அஜ்னபியத்தான மகரம் இல்லாத ஒரு குழந்தைய குழந்தை வீட்டுக்குள்ள வைக்குகிறாய், இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், உன்னை கணவன் மௌத்தாகி விட்டாரே அல்லது நீ மௌத்தாகி விட்டால் மாற்றங்கள் உருவாகிறது, அனந்தர சொத்தை பங்கு வைக்கக்கூடிய கட்டத்திலும் யாருக்கு பங்கு போகக்கூடாதோ அவருக்கும் பங்கு போய் சேர்கிறது. எனவே ஒரு பெண் கருத்தரித்ததுக்கு பிறகு ஜினாவின் மூலமாக கருத்தரித்ததுக்கு பிறகு அந்த குழந்தையை கொலை செய்தால், கருவை கலைத்தால், அவள் ஜினா செய்து விட்டால், கொலை செய்து விட்டால், அந்த கருவை கலைக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறாள் சொன்னால், இப்ப என்ன நடக்கும் சொன்னால், அஜ்னபியத்தான மகரம் இல்லாத ஒருவரை அந்த வீட்டுக்குள்ளே நுழைத்து விட்டால், இரண்டாவதாக அந்த வீட்டுக்குள்ளே அனந்தர சொத்து பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு தகுதியானவருடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து எடுத்து அவளுக்கு கொடுத்து விட்டாய் என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமான, அதாவது இந்த பாவம் இருக்கிறதே இது மிக கொடூரமான பாவம், இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான், ஹத்தடிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஹத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக நிறைவேற்றுங்கள், அவர்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டாம், கருணை காட்ட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜினாவை பற்றி பேசக்குள்ள அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த ஒன்றையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்பான யுவதிகளே, அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஜினாவில் ஒரு ஜினாத்தான், கல்யாண பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு ப்ரொபோசல் போய்கொண்டிருக்குது, ப்ரொபோசல் நடந்து கொண்டிருக்குது, இன்னும் ஈஜாப் கபூல் நடக்க இல்லை, கபில்து நிக்காஹா சொல்ல இல்லை, இப்ப என்ன சரிங்க தெரியுமா, இந்த பெண் ப்ரொபோசல் மேரேஜ் அதாவது ப்ரொபோசல் பீரியட்ல நீங்க ரெண்டு பேரும் தகாத உறவுல நடந்தீங்க, தகாத உறவுல சேர்ந்தீங்க, நீங்க சொன்னீங்க இந்த மனைவி தானே, ப்ரொபோசல் கன்ஃபார்ம் ஆகிட்டது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு இருப்போம், இன்ஷா அல்லாஹ் என்றைக்கு கல்யாணம் நடக்குமோ, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குமோ, வார மாசம் நடக்க போகுது, இன்றைக்கு ரெண்டு பேரும் தகாத உறவுல சேர்றாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, அந்த ஈஜாப் கபூலுக்கு முன்னால, கபில் து நிகாஹா சொல்றதுக்கு முன்னால, மஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னால, நீங்க எந்த ரெண்டு சாட்சிகளை வச்சு எந்த வழி இல்லாம நீங்க ரெண்டு பேரும் அங்க ஒன்று சேருவீங்க என்றால், அங்க போட்ட அடித்தளம் ஜினாவுடைய அடித்தளம், அந்த பெண் கருத்தரிப்பாள் என்றால், அந்த கரு இந்த ஆணுக்கு சொந்தமானதல்ல, அந்த குழந்தை இந்த ஆணுக்கு சொந்தமானதல்ல, அது ஹராத்தில் பிறந்த குழந்தை என்பதாகத்தான் கருதப்படும். இது ஒரு விஷயம். இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மக்களுக்கு ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. கொஞ்ச நாளைக்கு ப்ரொபோசல் பண்ணி வச்சோனம், ப்ரொபோசல் பீரியட்ல தான் டெலிபோன்ல கொஞ்சம் கூட பேசணும், ப்ரொபோசல் பீரியட்ல தான் நாங்க சிங்கப்பூருக்கு சாமான் ஷாப்பிங் பண்ண போகணும், ப்ரொபோசல் பீரியட்ல தான் நாங்க ஹாங்காங் போகணும், ப்ரொபோசல் பீரியட்ல தான் நாங்க இந்தியாவுக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு உம்மத்தில் உள்ள ஜினாவுடைய உருவங்கள் இதெல்லாம், ஜினாவுடைய வடிவங்கள் இதெல்லாம், இவைகளை எல்லாம் கூட்டி கொடுத்து பெற்றோர்களும் இன்பம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வெக்கம் கொடிகட்டி பறந்து விட்டது, மானம் இல்லாமல் போய்விட்டது. இப்படி எல்லாம் நடப்பதை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் மாஷா அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பார்த்து பெருமை அளிக்கக்கூடிய, பெருமை பெருமிதம் பேசக்கூடிய காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஜினாவுடைய காலம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்னும் ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒன்றை செய்து முடிக்கிறாங்க. ஜினாவுடைய உருவங்களை பற்றி பேசுகிறேன். இன்னும் ஒன்று என்று சொன்னால், ரெண்டு பேருக்கு எஃப்ஐஆர், காதல் கள்ளத்தொடர்பு, காதல் கல்யாணம், ரெண்டு பேரும் காதல் கொண்டிருக்கிறாங்க. இப்ப குடும்பம் இருக்குது, குடும்பம் மறுக்குது, நாங்க இதை செய்து வைக்க மாட்டோம், வெட்டி போட்டாலும் நடக்காது என்று சொல்லி எல்லாம் இவங்க பேசிக் கொள்றாங்க. கடைசியாக என்ன தெரியுமா நடக்க போகுது? கருத்தரித்து விட்டது, கற்பம் தரித்து விட்டது, புள்ளைக்கு 3 மாசம் ஆகிட்டது. இப்ப தான் பாக்குறாங்க, ஒன்றும் செய்யலா, நாங்க கூத்தாடின கூத்தொண்டும் சரிவர இல்லை. ராவோடே ராவா காவியை கூப்பிட்டாங்க, வரிஷ்டரை கூப்பிட்டாங்க, கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. நீங்க செஞ்சு வச்ச கல்யாணத்தினால ஹராத்தில் போடப்பட்ட பவுண்டேஷன் ஹலாலாக மாற மாட்டாது. அந்த குழந்தை ஹராத்தில் பிறந்த குழந்தை தான். நான் அடித்து சொல்லுவேன், இந்த சமூகத்தில் ஹராத்தில் பிறந்த குழந்தைகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கிறது. வெட்கம் கொடிகட்டி பறந்ததின் காரணமாக, கூட்டி கொடுத்ததின் காரணமாக, அதாவது ஆண் பெண் கலப்படமின்றி கலப்பாக இருந்து படித்த கல்வியினுடைய விளைவுகள் இவைகள் எல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, கருணை காட்டுங்கள், கரிசனை காட்டுங்கள், அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுங்கள். பல்யக்கும் விமா அஞ்சல் அல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கி வைத்திருக்கிறானோ அதை அமுல் செய்ய பாருங்கள். நான் செய்ய நடக்க பேசக்கூடியவைகள் கிதாபுகளில் உள்ளவைகள் மட்டுமல்ல, நடைமுறையில் உள்ளவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நடைமுறையில் காணக்கூடிய ஜினாவை பேசிக் கொண்டிருக்கிறேன். கருத்தரித்து விட்டது, குழந்தைக்கு 3 மாசம் ஆகிவிட்டது, பேசி செக் பண்ணி பார்க்கிறாங்க, வைத்தியசாலையில பேசி செக் பண்ணி பார்த்தா சொல்றாரு டாக்டர், சொல்றாரு நீ ஒரு பிரெக்னன்ட், உனக்கு கன்சியூம் ஆக இருக்குது, இப்பத்தான் புள்ள தள்ள கை வைக்குது. உம்மாட்ட சொல்லுது, உம்மா நான் கருத்தரித்து விட்டது, எனக்கு இந்த புறவோடே தான் கருள் புரிஞ்சுது, என்ன முடிச்சு வைங்கோ, இப்ப வாராங்க நிக்காஹுக்கு, இப்ப வாராங்க நிக்காஹ் செஞ்சு கொள்றாங்க. சுபஹானல்லாஹ், இது ஜினாவுல பிறந்த குழந்தை என்பதை யாரும் மறுக்க வேண்டாம். இந்த குழந்தை அனந்தர சொத்து பெற மாட்டாது, இந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே மகரமுடையவனாக இருக்க மாட்டான், இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தைக்கு சொத்தில பங்கு கிடைக்க மாட்டாது, மகரம் பேணக்கூடிய உறவுகளில் அங்கே மாற்றங்கள் உருவாகும். இவைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்ட இந்த பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் என்பதை மறுக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இவைகள் உண்மைகள், இவைகள் கயாமத்து வரைக்கும் இந்த பாவத்துக்குரிய குற்றத்தை நாங்கள் ஜினாவுடைய தொடர்பில் அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால தான் ஜினாவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், ஆரம்ப கட்டத்தில் இவர்களை வீட்டுக்குள்ளே சிறைப்பிடித்து விடுங்கள், அவர்களுக்கு மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழும் வரைக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த சட்டத்தை அல்லாஹ் கொஞ்சம் குறைத்தான். என்ன குறைத்தான் சொன்னால், ஜினாவில் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும், ஜினாவில் ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் இஸ்லாம் ரெண்டாக பிரித்திருக்கிறது. ஒன்று ஜானி முஹ்ஸின், இன்னொன்று இருக்கிறது ஜானி ஗ைர் முஹ்ஸின். ஜானி முஹ்ஸின் என்ற கருத்து, ஹலாலான முறையில் ஒரு திருமணத்தை செய்து கொண்டதற்கு பிறகு, திருமண ஒப்பந்தத்தில் திருமண பந்தத்துக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு ஒரு மஸ்தஹாத முறையில் ஜினாவில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார். ஒரு ஹலாலான மனைவி இருக்கிறார், ஒரு ஹலாலான கணவன் இருக்குகிறான், அந்த கணவன் மனைவி இருக்கத்தக்கன என்ன செய்யறாங்க என்று சொன்னால், வேற ஒருவரின் மூலமாக, கள்ள தொடர்பின் மூலமாக, கள்ள உறவின் மூலமாக, பழைய ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையில் இவங்க ஜினாவில் ஈடுபடுவாங்க இருந்தா நாங்கள் சொல்லுவோம் இது ஜானி முஹ்ஸின். இவங்க யாரு, ஹலாலான ஒரு கல்யாணத்துக்கு பிறகு, வந்த உறவுக்கு பிறகு ஜினாவில் ஈடுபட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய தண்டனை இவர்கள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும், இவர்கள் கழுத்து வெட்டப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், இது இந்த அளவுக்கு வன்மையான தண்டனையாக இஸ்லாம் இதை காத்திருக்கிறது. ஏன் காரணம் என்றால், நீ பூமிக்கு மேலே வாழ்வதை விடவும் நீ உன்னை விட்டும் பூமியை சுத்தப்படுத்துவது மிச்சம் நல்லவென்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை நாங்கள் சொல்லவில்லை. என்னையும் உன்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இது உண்டு ஹதீஸுடைய கிதாபுகளில். ஜானி கல்லடித்தவனுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை சுமார் 53 சஹாபாக்களின் வாயிலாக, 52 ஹதீஸ் சஹாபாக்களின் வாயிலாக இந்த ஹதீஸ் ஒரு பிரபல்யமான காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அது இந்த இடத்தில் பேசக்கூடிய தலையங்கம் அல்ல. இரண்டாவது ஒன்றுதான், கல்யாணம் முடித்தில்ல, இன்னும் ஜினாவில் கல்யாணம் முடிக்கல, ஹலாலான முறையில கல்யாணம் ஒன்று பந்தத்தில் ஏறல, ஆனால் அதுக்கு முன்னால ஜினாவில் ஈடுபட்டுட்டா இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? இப்ப குர்ஆன் சொல்லுது, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, அந்த ஸானிக்கும் இந்த ஸானியாவுக்கும், அந்த ஸானியாவுக்கும் இந்த ஸானிக்கும், ஃபஜ்லிதூஹும், அவர்களுக்கு நீங்க 100 கசையடிகள் அடிக்க வேண்டும். 100 கசையடிகள், இரண்டு பேருக்கும் அவருக்கு 100 இவருக்கு 100 அடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வை வீட்டிலே மௌத்து வரைக்கும் சிறைப்படுத்தி வைக்கும்படியாக அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு லேசை கொண்டு வந்து விட்டான், ஒரு லேசை கொண்டு வந்திருக்கிறான், அவர்களுக்கு 100 கசையடிகள் வீதம் அடிக்கப்படும். ஜினாவில் அதாவது ஹலாலான திருமணத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், திருமண பந்தத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் யார் ஜினாவில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு 100 கசையடிகள் வீதம் அடிக்கப்படும். ஹலாலான திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு, திருமண பந்த உறவுக்கு பிறகு யார் ஜினாவில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு ரஜும் செய்யப்படும், அவர்களுக்கு கசையடி அல்ல அவர்களுக்கு கல்லடிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது ஹதீஸ் ஸல்லல்லாஹுடைய மிக தெளிவான ஹதீஸ். ஜினாவில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை பற்றி பேசக்கூடியது. இந்த கட்டத்தில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், தண்டனை எப்படி நிறைவேற்ற வேண்டும், தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னென்ன கருமங்களை பார்க்க வேண்டும், தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னென்ன அம்சங்களை பார்க்க வேண்டும், இவைகள் எல்லாம் துல்லியமாக பார்க்கப்பட்டதற்கு பிறகுதான் ஒருவருடைய ஹஜ் நிறைவேற்றப்படும், ஒருவருடைய தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதே ஆயத்தினுடைய தொடரில் பார்ப்போம். எனவே தான் ஜினா இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பாவமாக, ஒரு பாவமான காரியமாக இஸ்லாம் இந்த ஜினாவை பார்த்திருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக பார்த்திருக்கிறாங்க. என்ன அடையாளம் என்று சொன்னால், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத்துடைய அடையாளங்கள்ல உள்ளதுதான், அய்யுர்ஃபா அல் இல்மு, இல்மு உயர்த்தப்பட்டுவிடும். வெறுமனே இல்மில்ல மக்கள் சும்மா கரைப்பார்கள். ரெண்டாவது வயவுஹருல் ஜஹல், மக்களுக்கு மத்தியில மடமை வெளியாகிவிடும். இதே போன்று சாராயம் மது அருந்தப்படும். இதே போன்று ஜினா அப்படியே மக்களுக்கு மத்தியில வெளியாகிவிடும், ஜினா மக்களுக்கு மத்தியில வெளியாகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஜினாவை விட்டும் சுத்தமான, ஜினாவை விட்டும் பரிசுத்தமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான், நம்முடைய பொறுப்பாக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஜினா இல்லாத ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படுவதற்குத்தான் அடிப்படை காரணமாக திருமணத்தையும் அடிப்படையான அம்சமாக குடும்ப கட்டமைப்பையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஹலாலான குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியமான குடும்ப உறவையும் நமக்கு தந்து, நமக்கு இல்லற வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் வந்த வாழ்விலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் சுபீட்சத்தையும் கண்குளிர்ச்சியையும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.